சங்கே முழங்கு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனிய இதயங்களே, இன்றைய சங்கே முழங்கு நிகழ்ச்சியில் திரைப்பட பாடலாசிரியர், சமூக முன்னேற்ற பணியாளர் கவிஞர் சிநேகன் அவர்களுடனான நேர்காணலின் சென்ற வார தொடர்ச்சியினை இப்பொழுது கேட்கலாம். நீங்கள் கடந்த பகுதியில் பேசுகிற போது சிநேகம் செயலகம் என்று சொன்னீர்கள். அது எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது, அதன் செயல்பாடுகள் என்ன என்பதை நமது இனிய இதயங்களுக்கு சொல்லுங்களேன்.
சிநேகம் செயலகம் என்பது வெளியிலிருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு அறக்கட்டளை மாதிரி தோன்றும். ஆனால் அது அறக்கட்டளை இல்லை, அது மக்களுக்கான செயலகம். அந்த செயலகம்னு பேர் வைக்கிறதே எனக்கு எதிர்ப்பு சொன்னார்கள். தலைமைச் செயலகம் மட்டும்தான் இருக்கணும், அப்படி வைக்கக்கூடாதுனாங்க. செயல்படுகிற இடத்துக்கு பேர் செயலகம் தானே, நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கணும் சொல்லி வச்சேன். அது ஓகே, நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்ப இதுவரைக்கும் அறக்கட்டளையோ பவுண்டேஷனோ செயலகமோ ஆரம்பிக்கப்பட்டவர்கள் நடத்தினால் அவர்களுடைய நடத்தணும் அல்லது அவருடைய உறவினர்கள் நடத்தணும், அப்படி இல்லைன்னா அரசாங்கத்திடம் கொடுக்கணும். இந்த மூன்று முறையும் இல்லைன்னா இழுத்து மூடிடணும். அதனால வேண்டி உண்மையாக ஆரம்பிக்கப்பட்ட நிறைய அமைப்புகள் மூடப்பட்டு கிடக்கிறது, அதற்கு பிறகு பின்தொடர முடியாமல். பொய்க்கணக்கு காட்டுவதற்காக அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஆரம்பிக்கிறார்கள் நிறைய பவுண்டேஷன். அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது, ஏன்னா அவர்கள் கணக்கு இருக்கிறது பொய்யை சொல்லிக்கொண்டு வெளிநாட்டிலிருந்து பணத்தை வாங்கி கொண்டு நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், ஏன்னா வந்து அடுத்தவர்களை விமர்சிப்பது நாகரிகமற்றது, அதை விட்டுறலாம். அப்ப என்னுடைய விஷயத்தில் நான் ஒரே ஒரு முடிவு பண்ண, இப்படி நல்ல அமைப்புகள் எனக்கு தெரிஞ்ச நிறைய நண்பர்கள் வந்து ஆரம்பிச்சு அதை நடத்த முடியாம அடுத்தவங்கட்டையும் கொடுக்க முடியாம மூடிட்டு போனதை பார்த்து எனக்கு மிகப்பெரிய வருத்தம் இருந்தது. அப்ப இது ஆரம்பிக்கப்பட்டவன் நடத்தினாலும் நடத்தாவிட்டாலும் யாரோ ஒருவர் அதை தொடர்ந்து நடத்த வேண்டும், அதற்கு என்ன செய்யலாம் என்று என்னுடைய வழக்கறிஞர்களையும் என்னுடைய கணக்கர்களையும் கேட்கும் பொழுது அவங்களே ஆரம்பத்தில் கொஞ்சம் குழம்பிதான் போனார்கள். இது வந்து அப்படி ஒரு அமைப்பு தரமாட்டாங்க போன்னு, இல்ல கொடுக்கணும் கேட்டு பார்ப்போம். மூன்று முறை பரிந்துரை செய்யப்பட்டு மூன்று முறையும் நிராகரிக்கப்பட்டது. அப்புறம் அரசியல் அமைப்புகளுக்கு நீங்க கொடுக்கற அதிகாரத்தை எங்களுடைய அமைப்புகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அப்ப அவங்க அடுத்த கேள்வி கேட்கறாங்க, அப்ப உங்களை அமைப்பு நாளைக்கு அரசியலாக மாறுமா அப்படின்னாங்க. அது பின்னாடி யோசிக்கிறோம். இப்ப எங்களுக்கு கட்சியும் கிடையாது, கொடியும் கிடையாது, சின்னமும் கிடையாது, அது தேவையும் கிடையாது. அப்ப இந்த அமைப்பு தொடர்ந்து நடத்துவதற்கு ஒரு ஸ்கீம் நாங்க ஒன்று போட்டோம். அந்த ஸ்கீம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் முதல்ல வந்து ஒரு பவுண்டேஷன்ல ஒரு செயலகத்துல ஒரு அமைப்புல உறுப்பினராக நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம். உறுப்பினர் சேர்ப்பதற்கு இது வரைக்கும் பவுண்டேஷன்ல யாருக்கும் அதிகாரம் கிடையாது, அதிகாரத்தை அரசுகள் வழங்கவில்லை, அப்படி ஒரு யோசனையும் யாரும் கூறவில்லை, அதான் உண்மை. அப்போ பவுண்டேஷன்ல அந்த உறுப்பினர்னா அந்த உறுப்பினருக்கு என்ன நீங்க உரிமை தர போறீங்கன்னு எங்களை கேட்கிறாங்க. அப்ப அதுக்கு மறுபடியும் ஒரு பரிந்துரை செய்கிறோம். ஒரு நிறுவனருக்கு இந்த நிறுவனத்தில் என்ன உரிமை இருக்கிறதோ அது ஒரு உறுப்பினருக்கும் உண்டு. ஒருவேளை நிறுவனர் நடத்த முடியவில்லை என்றால் சாதாரண ஒரு உறுப்பினர் எடுத்து அதை நடத்தலாம். அப்ப அந்த அமைப்பை மூடவே தேவையில்லை இல்லையா, தொடர்ந்து நடத்த முடியும் இல்லையா. இப்படி அந்த அமைப்புகளை அந்த உறுப்பினர்களை எப்படி சேர்க்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் நாங்க போட்டு கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அரசியல் அரசு அதிகாரிகளே. நாங்கள் வெறும் 500 ரூபாய் 550 ரூபாய் அது அரசாங்க கட்டணம், அது மட்டு நீங்க கட்டிட்டீங்கன்னா ஆயுள் கால உறுப்பினராக நீங்கள் இடம் பெற்று விட்டீர்கள். அதற்கு பிறகு உங்களிடம் நாங்கள் கேட்பதெல்லாம் ஒரு நாளைக்கு 1 ரூபாய் கொடுங்க. அது இங்க தினமும் தரலாம், வாரமாக தரலாம், மாதமாக தரலாம், வருஷமாக தரலாம். ஆனா ஒரு நாளைக்கு இந்த சமுதாயத்தை நீங்க 1 ரூபாய் கொடுத்துதான் ஆகணும். காரணம் இந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்றதே மிகப்பெரிய பாக்கியமாக மிகப்பெரிய பரிசாக இருக்கிறது. ஒரு சாப்பாட்டு கடைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது சாப்பாடு போடுவவனுக்கு அன்பளிப்பாக 5 ரூபாய் கொடுக்குறீங்க மினிமம். ஒரு கார் பார்க்கிங்ல பின்னிட்டு வரும்போது கூட ஒரு 10 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்ப இந்த சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேத்துக்க வேண்டி ஒரு நாளைக்கு 1 ரூபாய் கொடுக்க மாட்டீங்களா? இதைத்தானே எங்களுடைய ஸ்கீம். இப்படி வாங்கின பணத்தை வச்சு நாங்க என்ன செய்ய போறோம்? இதுவரைக்கும் அமைக்கப்பட்ட பவுண்டேஷன் அந்த அமைப்புகள் எல்லாமே என்ன செய்ய போகுங்கிறது யாருமே சொன்னது கிடையாது. இன்ன வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிற அந்த கோட்பாடுகளை நீங்க பாத்தீங்கன்னா கூட கல்வியின் மேல அக்கறை காட்டுவாங்க, படிக்க வைப்பாங்க, அப்படி இல்லைனா முதியவர்களுக்கு இல்லங்கள் கட்டுவாங்க, அப்படி இல்லைன்னா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பாங்க. இது மூன்றும் தான் தலையாய கடமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். சமீப காலத்தில் மரக்கன்றுகள் நட்டு கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 4-5 விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இது எல்லாமே நிரந்தர தீர்வா என்று நினைக்கும் பொழுது இல்லை, இது நிரந்தர தீர்வு இல்லை. அப்ப என்னன்னா தனி மனிதன் எப்போ அவனுடைய தேவைகளை அவனே வந்து பூர்த்தி செய்து கொள்கிறானோ அதுதான் நிரந்தர தீர்வு. எந்த சலுகையும் அரசாங்கத்திடமிருந்தும் அதிகாரிகளிடமிருந்தும் எதிர்பார்க்காமல் என்னுடைய தேவைகளை நானே பூர்த்தி செய்து கொள்கிறேன் என்று என்றைக்கு ஒரு தனி மனிதன் தலை நிமிர்ந்து உறக்கச் சொல்லுகிறானோ அதுதான் தன்னிறைவு அடைந்த தன்னிறைவு பெற்ற சமுதாயம் என்று அறிவிக்கணும். அப்ப அதுதான் நிரந்தர தீர்வு. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது எங்களுடைய முதல் கொள்கையை ஒரு கொள்கை வைத்திருக்கிறோம். ஊருக்கு ஒரு தொழில், வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை. எல்லாத்துக்குமே ஆச்சரியம், இதுதான் நிறைய பேர் சொல்லிட்டு போவாங்களே எப்படியா செய்வீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். செய்ய போறோம். எப்படின்னா எங்கேயோ ஒரு கிராமம், ஒரு கிராமத்தை நாங்க தத்தெடுக்கிறோம் வச்சுங்களேன். இப்ப ஒரு கிராமம் கொட்டாம்பட்டி என்று ஒரு கிராமம் இருக்கிறது, ஒரு உதாரணத்துக்காக. அந்த கிராமத்துல ஒரு 100 குடும்பங்கள் இருக்குன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தரை எங்களுடைய அமைப்பில் உறுப்பினராக மாற்றுகிறோம். மாற்றினது மட்டும் இல்லாமல் அந்த 100 குடும்பங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு தொழில் என்ன என்று நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு தொழிலே தெரியாது விவசாயத்தை தவிர என்று சொன்னாலும் கூட அந்த விவசாயத்துக்கு நாங்கள் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை ஒத்திகைக்கோ விலைக்கோ எப்படி பொருளாதாரத்தை பொறுத்து அதுக்கு அருகில் உள்ள வங்கிகளுடைய கணக்கு வந்து நமக்கு வந்து சலுகை தருகிறார்கள், லோன் போட்டு தர்றாங்க. அப்படி கடந்து அந்த கடனை வாங்கி நாங்களும் எங்களுடைய இந்த தினமுத்தோறு 1 ரூபாய்ங்கிற திட்டத்தை போட்டு ஒரு விவசாய பயிர் செய்கிறோம். அந்த விவசாய பயிர் அதிகபட்சம் 3 மாதத்துக்கு காசு வரக்கூடிய பயிராகத்தான் செய்ய பணப்பயிர்கள் செய்ய போகிறோம். உலகத்திலேயே விவசாயிக்கு மாத சம்பளம் கொடுக்க போற அமைப்பு சிநேகம் செயலகமாகத்தான் இருக்கும். அப்படி உருவாக்கப்பட்ட தொழிலில் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுக்கிறோம். அந்த வேலை கொடுத்து மாத சம்பளத்தை அவர் கையில் கொடுக்க போகிறோம். அவனுடைய வேலைகள் கண்டிப்பாக அவனுடைய தேவைகள் அங்கே பூர்த்தி அடைகிற அளவுக்கு தான் செய்து கொடுக்கிறோம். அப்படி ஒரு கிராமத்துக்கு அமைத்த பிறகு அடுத்த 2 வருடங்களில் அப்படி அமைக்கப்பட்ட கிராமத்தில் ஒரு நூலகம், ஆலோசனை மையம், சட்ட ஆலோசனை மையம், ஒரு மருத்துவமனை, இது 3ஐயும் ஒரே கட்டடத்தில் நிறுவப் போகிறோம். இதுக்காக மருத்துவ குழுக்கள் தனியாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நோய் இருக்கோ இல்லையோ வாரம் ஒரு முறை அங்கே மருத்துவர் வருவார், வீடு தவறாமல் போய் எல்லாத்தையுமே வந்து பரிசோதனை செய்வார். சட்டத்துல சிக்கல் இருக்கோ இல்லையோ வாரம் ஒரு முறை ஒரு வழக்கறிஞர் வருவார், என்ன என்ன தேவைகள். ஒரு இன்றைக்கு வந்து ஒரு கிராமத்து பெண்மணி ஒரு போலீஸ் நிலையத்துக்கு காவல் நிலையத்துக்கு போவதற்கு அச்சப்படுகிறார்கள் தன்னுடைய தேவைகளை சொல்வதற்கு. காக்கி உடைய பார்த்தாவே பயம் வருகிறதே. அப்படித்தானே காவல்துறை என் நண்பன் என்பது இங்கே வெறும் வார்த்தைகளைத்தான் இருக்கே தவிர எங்கள் தமிழச்சிக்கு இன்னும் துணிச்சல் வரவில்லை. அப்ப அந்த சட்டத்துல உள்ள சிக்கல்களை சொல்வதற்கு சிக்கல் இருக்கோ இல்லையோ வாரம் ஒரு முறை ஒரு வழக்குரைஞர் வருவார், அதை பற்றி விளக்குகிறார், எல்லாத்தையும் கூட்டி வச்சு. இதை மீறி இவர்கள் குழந்தைகளை இவங்க படிக்க காலம் போக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக ஒரு மிகச்சிறந்த நூலகம். இப்படி பண்ணங்கன்னா அதிகபட்சம் 5 வருஷத்துக்குள்ள அதில் அந்த தொழில கிடைக்கிற லாபத்தினால வேண்டி அந்த கிராமத்துக்கு மேலும் என்ன செய்யலாம், அந்த கிராமத்துவாசிகளையே கூப்பிட்டு அவர்களே முடிவெடுக்க சொல்லி இந்த கிராமத்துக்கு நிரந்தரமா ஒரு தொழில் வர்றதுக்கு நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும், அதை நீங்களே முடிவெடுங்கன்னு சொல்றோம். அப்படி 5 வருடம் முடிந்த பிறகு அந்த கிராமத்தை அந்த கிராமவாசிகளிடையுமே நிச்சயமாக ஒரு மிகச்சிறந்த 2 பொறுப்பாளர்கள் கிடைப்பார்கள், 2-3 பிடிப்பார், அவர்களிடம் அதை ஒப்படைத்து விட்டு அடுத்த கிராமத்தை நோக்கி நாங்கள் பயணம் செய்கிறோம். இது ஒரு திட்டத்துடைய முதல் படிக்கட்டு தான். இது மாதிரி நாங்கள் 34 திட்டங்களை இன்றைக்கு வகுத்து வைத்திருக்கிறோம். அதை அச்சடித்து கையெழுத்திருக்கிறோம். இன்ன வரைக்கும் எந்த அமைப்பும் அப்படி தந்தது இல்லை, நாங்கள் தந்திருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க ஆதரவற்ற குழந்தைகள் சீரார்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் வேலை செய்யவர்கள் 100 பேர்த்தை தத்தெடுக்கப் போகிறேன். அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது, தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பணிகள் முடிந்த பிறகு அநேகமாக இளைஞர்களின் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்களைத்தான் அழைக்கலாம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவரும் வருவதற்கு தயாராக இருக்கிறார். உதவியாளரிடம் பேசணும், கண்டிப்பாக ஐயா வருவார், நீங்க முடிவு சொல்லுங்க என்னைக்குன்னு சொல்லியிருக்கார். அது எல்லாம் வந்து அதுல உள்ளடி உள்ள வேலைகள். ஆனா எங்களுடைய மெயின் எங்களுடைய முக்கியமான விஷயம் என்பது ஊருக்கு ஒரு தொழில், வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, தன்னுடைய தேவையை தானே நிறைவேற்றிக் கொள்வது. முடிந்ததற்கு பிறகு அதிகபட்சம் 15-20 வருஷம் கழித்து அரசாங்கத்திடம் மக்கள் சொல்ல வேண்டும், எங்கள் தேவையை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம், நாட்டுடைய தேவைகளை நீங்கள் செய்யுங்கள், உங்களுக்கும் எனக்கும் நல்ல இணக்கம் இருக்கட்டும், நல்ல உறவு இருக்கட்டும், வாக்கெடுப்பு நடக்கலாம், வாக்களிக்கிறோம் நாங்கள் யாருக்களுக்கு அதெல்லாம் போகட்டும், ஆனால் சலுகை என்ற பெயரை எங்களை சோம்பேறிகளாக மாற்றி விடாதீர்கள் என்று சொல்லணும் என்பது எங்களுடைய மிகப்பெரிய திட்டம், ஆவல், ஆசை. அதற்கான முதல் விதைதான் இது. ஒருவேளை என் தலைமுறையில் இது நடந்து முடிந்தால் மிகப்பெரிய கொடுத்து வச்சவன் நான், இல்லை என்றால் இந்த அப்படியே இந்த ஆயுதத்தையும் இந்த காகிதத்தையும் எடுத்து அடுத்த தலைமுறைகளும் கொடுத்து விட்டு நான் புறப்பட்டு விடுவேன். ஆனா இது ஆரம்பிச்சு விட்டா யாருமே தடுக்க முடியாது. அதுல இருந்து நான் ரொம்ப தெளிவா இருக்கு. அதுக்காகத்தான் இந்த 1 நாளைக்கு 1 ரூபாய் திட்டம். இன்னும் கூட என்னுடைய வெப்சைட் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கேன், வலைத்தளங்கள் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுல அது வந்ததுக்கு பிறகு நாங்கள் பகிரங்கமாக அறிவிப்போம். அதுல நீங்க வந்து வெளிநாட்டுல இன்னைக்கு இருக்கிற தமிழர்கள் இந்தியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, யார் வேணாலும் பங்கு பெறலாம். அதுலயே அவருடைய படிவத்தை, விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அவர்களால் செய்த உதவிகளை செய்யலாம். யாரையும் நாங்க கட்டாயப்படுத்தல, இது ஒரு சேவை. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் பாட்டு எழுதுனா பட்டுக்கோட்டை மாதிரி பத்தனை பாட்டாவது எழுதணும், சேவை செஞ்சா அன்னை தரசம் மாதிரி ஒரு அஞ்சு பேத்தையாவது வாழ வைக்கணும், அல்லது ரொம்ப தெளிவா இருக்கணும். அதை நோக்கிதான் இந்த பயணம். தவிர இது ஒரு மிகப்பெரிய புரட்சியா தெரியாது, கிளர்ச்சியா தெரியாது, மறுமலர்ச்சியா தெரியாது, ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்.
சிநேகன் வந்து தைரியசாலியாக இருக்கிறார் என்பதை இந்த நேர்காணல் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுக்கு பயம் என்பது இல்லையா?
எதுக்கு பயம் இருக்கணும்? சேகுவாரா சொன்னது மட்டும்தான் எனக்கு நினைவுக்கு வருகிற இந்த நேரத்தில். மரணத்தை பார்த்து நான் எப்போதும் பயப்படுவதே இல்லை. காரணம், மரணம் வரும்போது நான் உயிரோடு இருக்கப் போவதில்லை. நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் மரணம் வரப்போவதில்லை. ஒரு மிகப்பெரிய வேதாந்தம். தினந்தோறும் நான் காலையில எந்திரிச்சு கண்ணாடி முன்னாடி என்கிட்ட நான் நிறைய பேசுவேன். உலகத்திலேயே அதிகமாக வஞ்சிக்கப்படுவதும் அதிகமாக வந்து சுரண்டப்படுவதும் மரணம் மட்டும்தான் மனிதன் அடியோடு சுரண்டி விடுகிறது. அதை பார்த்தே ஒரு மனிதன் பயமில்லாமல் வாழ்ந்திருக்கிறார் என்றால் அப்படி வாழ்ந்து பார்க்கலாம் என்ற ஒரு ஆசை இருக்கிறது எனக்கு. தவறு செய்தவன் மட்டும்தான் பயப்படணும், நான் எதுக்கு பயப்படணும்?
உங்களுடைய கருத்துக்களுக்கு அரசியல்வாதிகளின் அச்சுறுத்தல்கள் இருக்கிறதா?
அது இருக்கத்தான் செய்யும். எப்போதுமே 115 கோடி ஜனத்தொகையில் சிநேகனை மட்டும் கவனிக்கிறார்கள் என்றால் அது இருக்கத்தானே செய்யும்.
நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். முத்தாய்ப்பாக நமது இனிய இதயங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்து என்ன?
இனிய இதயங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் பகிர்ந்துகிட்டேன். அது சரியா தவறா என்பதை நான் வந்து உங்க முன்னாடி நான் கேட்க விருப்பப்படல. காரணம், எனக்கு சரியானதை எல்லாம் பேசியிருக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க, இல்லை என்றால் விட்டு விடுங்கள். வீணாக இன்னொருடைய விவாதத்தின் மீது மூக்கை நிலைத்துக் கொண்டோ அல்லது முரண்பட்டு கொண்டோ வாழ்ந்தால் வாழ்கிற காலம் நரகமாகிவிடும். பிடித்ததை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள், பிடிக்காதை விட்டு விடுங்கள். ஒன்று. இரண்டாவது, உலகளவிய இருக்கிற தமிழர்களுக்கெல்லாம் கேட்டுக் கொள்வது ஒன்னே ஒன்றுதான், தமிழர்களின் ஒற்றுமைதான் நாளைக்கு தமிழையும் தமிழனுடைய பாரம்பரியத்தையும் காப்பாற்றும். ஜாதிகளால் பிரிந்து கிடக்கிறோம், மதங்களால் பிரிந்து கிடக்கிறோம், இனத்தால் பிரிந்து கிடக்கிறோம், கட்சிகளால் பிரிந்து கிடக்கிறோம், அமைப்புகளால் பிரிந்து கிடக்கிறோம், வேற்றுமைகளால் பிரிந்து கிடக்கிறோம், படிப்பினையாலும் அறியாமையாலும் பிரிந்து கிடக்கிறோம். அதையெல்லாம் மறந்து இதயங்களால் ஒன்று இணைந்திருந்தால் கண்டிப்பாக இமயத்தின் மீது மட்டுமல்ல வானையும் தாண்டியும் தமிழுடைய புகழ் நிலைக்கும் என்பது எனது அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒன்று பெறுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள், நன்றி.
நன்றி கவிஞர் சிநேகன் அவர்களே. பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் நமது நிலையத்திற்கு வந்து உங்களது கருத்துக்களை எங்கள் இனிய இதயங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி, வணக்கம்.
நன்றி.
வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, தூர்கண் எந்த நீலே பட்டாலும் உயிர் நோக துடித்தாயே, உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே, உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும் அலறிறாரோ, நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து.
இன்றைய சங்க முழங்க நிகழ்ச்சியில் திரைப்பட பாடல் ஆசிரியர், சமூக முன்னேற்ற பணியாளர் கவிஞர் சிநேகன் உடனான நேர்காணலின் நிறைவு பகுதியை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிலோமி அலெக்ஸ்.
இனியதேங்களே, சங்கே முழங்கு நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.